إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا نبينا ومولانا محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. صدق الله العلي العظيم. عنهما رضي الله تعالى عنه سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலவாத்தும் ஸலாமும் எங்களுடைய தலைவர் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனீன் காத்தமுல் அம்பியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தோழர்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சியாமம் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதா. புனிதமிகு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹுடைய மாளிகையில் அமர்ந்திருக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலையும் வல்லவன் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு ஒசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய குத்துபாவுடைய தலைப்பாக உலகில் சிறந்த ஒரு இதயம் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் நம்மை ஈன்றெடுத்து நம்முடைய தாயுடைய இதயம். அந்த தாயை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது, அந்த தாயை பற்றி இஸ்லாம் எவ்வாறு வர்ணித்திருக்கிறது, அல்லாஹ் குர்ஆனில் அந்த தாயை எவ்வாறு சிறப்பித்து கூறுகிறான், அந்த தாயோடு நான் எந்த முறையில் நடக்க வேண்டும், எந்த முறையில் நடந்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், எந்த முறையில் நடந்தால் அல்லாஹ்வுடைய வேதனை கிடைக்கும் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம், அறிவது கட்டாயம் என்பதையும் நாம் அறிந்து விளங்கியிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இரக்கமானவர்களே, யார் இந்த தாய்? நாம் உலகத்துக்கு வாரத்துக்கு காரணமா இருந்தாலே அந்த தாய். நாங்கெல்லாம் வளர்ந்துட்டோம், நாங்கெல்லாம் பெரியவர்களாக ஆகிட்டோம், அதனால அந்த தாயுடைய மகத்துவமும் மகிமையும் கண்ணியமும் குறைவாக இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, சற்று பின்னால் போய் பார்ப்போம். நம்முடைய சிறப்பராயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய சின்ன வயதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள், அந்த தாயுடைய மகிமை நமக்கு விளங்க வரும். அன்பார்ந்தவர்கள், யார் அந்த தாய்? ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடியவள், ஒரு சமூகம் நல்ல சமூகம் உருவாக வேண்டும் என்று தன்னை அர்ப்பணிக்க கூடியவள். ஒரு தாயுடைய அர்ப்பணிப்பு அல்லாஹ் உலகத்தில் சிறந்த சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறான். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அவருடைய தாயார், இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அவருடைய தாயாருடைய தியாகங்கள் உலகத்தில் உலமாக்களை உலமாக்குடைய சந்ததிகளை எல்லாம் உருவாக்கியது. அன்பார்ந்த தாய் பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களுடைய கண்ணியம், ஒரு தாயின் சிறப்பு, ஒரு தாயின் மகிமையை எப்பொழுது விளங்குவோம் என்றால், தாயை விளங்கினாலே அல்லவா தாயுடைய சிறப்பை விளங்குவோம். தாயை தெரியாது, ஏதோ பெற்றிருக்கிறா, ஏதோ வளர்ந்துட்டோம், தாய்க்கு நமக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்குது என்று நாம் யோசித்தால், கண்ணியமானவர்களே, அந்த தாயின் மூலம் சொர்க்கத்தை அடைய முடியாது. யார் அந்த தாய்? நாம் பசித்தால் அவள் நம்முடைய பசியை போக்குவதற்காக நீ பசியோடு இருப்பாள். நாம் தாகித்தால் நம்முடைய தாகத்தை போக்குவதற்காக வேண்டி அவள் தாகத்தோடு இருப்பாள். நாம் கழிவோடு இருந்தால், அழுக்காக இருந்தால், நம்முடைய அழுக்கை போக்குவதற்காக வேண்டி அவள் அழுக்காக இருப்பாள். நாம் சிறப்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவள் கவலைப்படுவாள். நாம் சிரிப்பதற்காக வேண்டி அழுவாள். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தாய்தான், தாயுடைய வயிற்றின் மூலம் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதன் சிரமம், அதன் கஷ்டம், கண்ணியமானவர்களே, அதை சொல்லி வார்த்தையால் விளங்கப்படுத்த முடியாது. நாம் ஆண்கள், ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை. வயிற்றுக்குள் இருந்து கொண்டு காலால் விட்ட ஒரு உதை, அதன் வலி அந்த தாய்க்கு எவ்வளவு வருத்தத்தை கொடுத்திருக்கும், எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாள். குழந்தையை பெற்றெடுப்பதற்காக வேண்டி, என்னை பெற்றெடுப்பதற்காக வேண்டி, எம்மை பெற்றெடுப்பதற்காக வேண்டி தன்னுடைய சொந்த ஆசைகளை மௌத்தாக்கியவள், தனக்கு இருக்கக்கூடிய சொந்த விருப்பங்களை செய்யாமல் இருந்தவள். பயணங்கள் கிடையாது, தூக்கம் கிடையாது, சந்தோஷமான பயணங்கள் கிடையாது, தனக்கு தேவையான விருப்பமான உணவுகள் கிடையாது. இவைகளெல்லாம் தியாகம் செய்துவிட்டுதான் நம்மை சிரமத்துக்கு மத்தியில் என்றெடுத்தாள். சும்மா என்றெடுத்தாளா? அல்லாஹ் சொல்கிறான், அந்த தாய் அவளை ரொம்ப சிரமத்தோடு பெற்றெடுத்தாள். அல்லாஹ்வே குர்ஆன் சொல்கிறான், குழந்தை பெற்றெடுப்பது, ஒரு பிள்ளை உலகத்தில் பெற்றெடுப்பது இலகுவான காரியம் அல்ல. நாம் அந்த வரக்கூடிய பாதையை இலகுபடுத்தி கொடுக்கிறோம், சிரமம் தான். அந்த தாய் கஷ்டத்துக்கு கஷ்டம், சிரமத்துக்கு மேல் சிரமம் படுகிறாள். சில நேரம் அவளுடைய அவளை பிளந்து எடுக்க வேண்டிய நிலைமைகளும் உண்டாகிறது. பொறுத்துக் கொள்கிறாள். யாருக்காக? என்னுடைய இந்த குழந்தை என்ற அந்த அன்பு தாயுடைய அந்த இரக்கத்துக்காக. கண்ணியமானவர்களே, சில சந்தர்ப்பங்களில் ஆஸ்பத்திரியில் போய் ஏதாவது ஒரு சங்கடமான நிலைமை ஏற்பட்டால் டாக்டர் கேட்பாரு நம்மகிட்ட, ரொம்ப நிலைமை கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப சீரியஸ் சிச்சுவேஷன், நிலைமை ரொம்ப மோசம், ஒன்று குழந்தைய காப்பாற்றலாம் அல்லது தாயை காப்பாற்றலாம், தாயையும் செய்யும் ஒரே நேரத்தில் காப்பாற்ற முடியாது என்று கணவிட்டால் யாரப்பா காப்பாற்றணும்னு கேட்டா, கணவன் சொல்லுவாரு, எனக்கு தாய் தான் ஒன்றும் செய்யவானா, குழந்தை இல்லாட்டி பிரச்சனை இல்ல, எனக்கு என்னுடைய மனைவி வேணும் என்று சொல்லுவார். இதே விடயத்தை தாயிடம் கேட்டால், உங்களுக்கு மௌத்துடைய நிலைமை, குழந்தைய வேணும்டா, உங்களோட உயிருக்கு ஆபத்து, உங்களோட உயிருக்குண்டா, குழந்தைக்கு ஆபத்தாகிவிடும், எது வேணும் என்று கேட்டால், 8-9 மாதம் சுமந்த அந்த வருஷத்தோடு இருக்கக்கூடிய தாய் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் மரணித்தால் பரவாயில்லை, என்ற குழந்தையை காப்பாற்றுங்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட இரக்கம் உள்ள தாய் வேதனையோடு குழந்தையை பிரசவித்து தந்ததன் பின்னால் அந்த குழந்தையை பார்ப்பதற்காக ஏ கொண்டிருக்கிறாள். எங்க அந்த குழந்தை வெளியாகிட்டு, நான் இன்னும் குழந்தைய பார்க்கலையே, நான் இன்னும் குழந்தைய கண்ணால பார்க்கலையே. ஆனால் வழி, அந்த வருத்தத்தை சொல்லக்கூடிய பெண்கள் சொல்வார்கள், ஒரு சக்கராத்துடைய ஒரு வலிமா இருக்கும், உடம்பு முழுவதும் ஒரு ஒரு உச்சியால் குத்துவது கொண்டு வழியில் இருப்பார்கள். குழந்தையை பெற்றெடுத்த தாய் அத்தருணம் ரொம்ப வேதனையோடு இருப்பாள். ஆனால் குழந்தையை கையில் எடுத்ததும் அந்த வருத்தம் எல்லாம் பறந்து போயிடும். சுபஹானல்லாஹ், அந்த குழந்தை எடுத்து மார்போடு அணைத்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறாளே, எவ்வளவு இறக்கும். சுபஹானல்லாஹ், அப்படிப்பட்ட தாயோடு, சிரமப்பட்டாயோடு நானும் நீங்களும் எப்படி நடந்து கொள்கிறோம்? அன்பார்ந்தவர்கள், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தாயுடைய துஆவை தந்தருவானாக. இரக்கமானவர்களே, அல்லாஹ் இந்த தாயை பற்றி கூறும் பொழுது குர்ஆனில் தன்னோடு சேர்த்து கூறியிருக்கிறான். தாயுடைய அந்தஸ்தை, கண்ணியத்தை, கௌரவத்தை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பின்னால் அல்லாஹ் சேர்த்து சொல்லியிருக்கிறான். குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் நமக்கு வசியத்து செய்கிறான், நாம் உங்களுக்கு வசியத் செய்கிறோம், உங்களோட உம்மா வாப்பாடோ வாப்பாவோட தாய் தந்தையோட கண்ணியமாக முறையாக அன்பாக பாசமாக பரிவாக நேசமாக நடந்து கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஆயத்தை பாருங்கள், சற்று உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உடத்தை சொல்லும் பொழுது எது முக்கியமோ அவைகளை ஒரு தர்தீபாக ஒன்றன் பின் ஒன்று அல்லாஹ் சொல்வான். குர்ஆனில் பல இடங்களில் சத்தியத்தை பற்றி சொல்லும் பொழுது, இன்னும் பல இடங்களில் அல்லாஹ் ஒன்றை அடுத்து ஒன்றை சொல்லும் பொழுது முக்கியத்துவத்துக்கு அடுத்தது முக்கியத்துவத்தை கொடுத்து அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் இந்த ஆயத்தில் وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ اللَّهُوَي மாத்திரமே வணங்குங்கள் என்று சொன்னதன் பின்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا அல்லாஹுவை வணங்குங்கள், அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், பெற்றோரோடு உம்மா வாப்பாவோடு தாய் தந்தையரோடு முறையாக நடந்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆயத் வர வேண்டும், அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை இணை வைக்க வேண்டாம், அல்லாஹ்வை வணங்குங்கள், சொர்க்கத்தை அடைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இப்படி தர்தீப் ஆர்டர்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வை வணங்குங்கள், தாய் தந்தைகளுக்கு முறையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் அந்த வசனத்தில் பலவிதமான கட்டளைகளை நமக்கு சொல்லி இருக்கிறான். பெரியவர்களே, கொஞ்சம் யோசிங்க, நம்ம தாய் இருக்கிறாளே, தாயையும் தந்தையும் பற்றி பேசுவதற்கு நேரம் இடம் கொடுக்காதே, தாயை பற்றி மாத்திரம் பேசுகிறோம், தகப்பன் அது மிகப்பெரிய இன்னொரு தலைப்பு. அன்பார்ந்தவர்களே, அந்த தாயோடு நான் என்ன முறையில் நடந்திருக்கிறேன் என்பதை சற்று நாம் பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, உலக நபிமார்கள், நபிமாருடைய சரித்திரங்களை எல்லாம் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அந்த நபிமார்கள் துஆ கேட்கும் பொழுது, யா அல்லாஹ், என்னை ஒரு மூதவியாக ஆக்கிவிடாதே, என்னை தாய்க்கு நன்றி செலுத்தக்கூடியதாக, தாய்க்கு ஊழியம் செய்யக்கூடிய, தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடிய, தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒருவராக ஆக்கிவிடியா அல்லாஹ் என்று நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டிருக்கிறார்கள். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கும் பொழுது وَبَرًّا بِوَالِدَيْهِ وَلَمْ يَكُنْ جَبَّارًا شَقِيًّا يَا اللَّهُ என்னுடைய தாய் தகப்பனுக்கு நான் உபகாரம் செய்யக்கூடிய நன்றியுள்ளவர்களாக என்னை ஆக்கி யா அல்லாஹ். நபி ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் وَبَرًّا بِوَالِدَتِي யா அல்லாஹ், என்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடியவராக, கண்ணியம் செலுத்தக்கூடியவராக என்னை ஆக்கு என்று நபிமார்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பெரியவர்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் தாயின் சிறப்புக்கு இதுவே போதும், தாய் தகப்பனுடைய சிறப்புக்கு இந்த ஆயத் போதும். அன்பார்ந்தவர்கள், அல்லாஹ் குர்ஆனில் வவஸ்ஸைனல் இன்ஸான பிவாலிதை ஹமலத்ஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின் வஃபிஸாலுஹு ஃபீ ஆமைன் அனிஷ்குர் லீ வலிவாலிதைக். அல்லாஹ் குர்ஆன், என்னுடைய அடியார்களே, மக்களே பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குழந்தைய தாய் பெற்றெடுத்திருக்கிறா, கஷ்டத்துக்கு பின்னால் கஷ்டம், 2 வருடம் பால் கொடுக்கிறாள், சிரமத்துக்கு மேல் சிரமம், அப்படி இருக்கக்கூடிய உங்களோட தாய் தகப்பனுக்கு அனிஷ்குரி, எனக்கும் நன்றி செலுத்துங்கள், வலி வாலிதை, உங்களுடைய தாய் தகப்பனுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வுடைய நன்றிக்கு பின்னால் அல்லாஹ் தாயுடைய தகப்பனுடைய நன்றியை சொல்லியிருக்கிறான். அனிஷ்குரி வலி வாலிதை, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய அல்லாஹுக்கும் நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய பெற்றோர் தாய் தந்தைக்கும் நன்றி செலுத்துங்கள். அன்பார்ந்தவர்களே, இரக்கமானவர்களே, இது தாயுடைய மகிமை. அல்லாஹ் குர்ஆனில் ஏராளம் 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 பேசியிருக்கிறான். இவ்வளவு நேரம் அல்லாஹ் தாயுடைய சிறப்பை பற்றி குர்ஆனில் சொன்ன சில ஆயத்துக்களை மாத்திரம் பார்த்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு சிறப்புள்ள தாயோடு நாம் சிறப்பாக நடக்கும் பொழுது என்ன கிடைக்குது எமக்கு, எங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது, இதன் மூலம் ஏதும் துன்யாவில் விமோசனம் இருக்கதா, நன்மை இருக்கதா என்று நாம் ஹதீஸ்களை புரட்டி பார்த்தால், ஹதீஸ் கரந்து இருக்கக்கூடிய ஹதீஸ்களை வாசித்தால், சுப்ஹானல்லாஹ், பாவ மன்னிப்பு வேண்டுமா, சுவர்க்கம் வேண்டுமா, உலகத்தில் ரிஸ்குடைய விஸ்தீரணம் வேண்டுமா, ஆயுளில் அபிவிருத்தி ஆயுளில் வரக்கத்து வேண்டுமா? தாயோடு சேர்ந்து நடவுங்கள், தாயிற்கு பணிவிடை செய்யுங்கள், தாயோடு உபாரத்தோடு கொள்ளுங்கள் என்று ஏராளமான ஏராளமான ஹதீஸ் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு தடவை ஒரு சஹாபி நபியிடத்திலே வந்தார்கள். வந்து சொன்னாங்க, யார சொல்லல்லா, எனக்கு அல்லாவோட பொருத்தத்தை அடையவும் ஆசிரத்தை அடையவும் எனக்கு ஆசையாக இருக்கிறது யார சூழல்லா, அனுமதி தாங்க யார சூழல்லா. நபியும் கேட்டாங்க அந்த மனிதரை பார்த்து, உனக்கு தாய் இருக்கிறாளா? சொன்னாங்க, ஆம் யார சூழல்லா, எனக்கு தாய் இருக்கிறாள். உங்களுக்கு ஜிஹாத விட உங்களுக்கு சிறப்பான ஒன்று சொல்கிறேன், அந்த தாய்க்கு போய் பணிவிட செய்யப்பா என்று அந்த மனிதருக்கு நபி அவங்க பதில் சொன்னாங்க. அந்த மனிதர் நபியோட வலது புறத்துக்கு வந்தார். சொன்னார், யார சூழல்லா, எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் ஆகரத்தையும் அடையதுக்கு ஆசையா இருக்குது யார சூழல்லா, அனுமதி தாருங்கள். நபி அவங்க சொன்னாங்க, உங்களோட தாய்க்கு பணிவிட செய். இடது பக்கத்தால வந்தாரு, நபி அவங்க அதே பதில சொன்னாங்க. முன்னால வந்து கேட்டாரு, நபி அவங்க அதே பதில சொன்னாங்க. கடைசியில நபி அவர்கள் அந்த மனிதனுக்கு சொன்னார், உன் தாயுடைய காலை பற்றி பிடித்துக் கொள்ளு, அங்கதான் சுருக்கமே இருக்குது. அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் நான் மூன்று முறைக்கு மேல் அந்த நபர் ஜிஹாதுக்காக போக வேண்டும் என்று கேட்டும் நபி அவர்கள் சொன்னதோட தாயுடைய காலை பற்றி பிடித்துக் கொள்ளு, அங்கதான் சுருக்கமே இருக்குது என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, எங்கட தாய் அவ்வளவு உயர்ந்தவள், கண்ணியமானவள், சங்கையானவள், உலகத்தில் போற்றப்படுவதற்கு தகுதியானவள். அவள் நமக்கு உதவி செய்யறது எந்த ஒன்றையும் எதிர்பார்த்தல்ல. நம்மை வளர்த்தால் கூலி கேட்டாளா? நம்மை உடுப்பாட்டினால் சம்பளம் வாங்கினாளா? கணவன் காசு கொடுக்காவிட்டாலும் தான் வீட்டில் கடையாப்பம் சமைத்து வீட்டில் கூலி வேலைகள் செய்து அதன் மூலம் வருவாய் எடுத்து குடும்பத்தை குழந்தைகளை காப்பாற்றியவள். நம்மிடம் பிரதி உபகாரம் இதுவரை கேட்டது கிடையாது. கணவன் விட்டு சென்று விட்டார், கணவன்பது கிடையாது, குழந்தையை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இரத்தத்தை போரையாக போட்டவள். கண்ணியமானவர்கள், அந்த தாய் நம்மிடம் சம்பளமோ பிரதி உபகாரமோ எப்பயாவது தாய் கேட்டிருப்பாளா? ஜஸாகல்லாஹு கைரன் சொல்லி மகள்கிட்ட கேட்டிருக்கிறார்களா? மக்கள் ஒரு உதவியை செய்தால் எதிர்பார்க்கிறார்கள் சுக்ரை, எதிர்பார்க்கிறார்கள் ஜஸாகல்லாஹு கைரா என்று சொல்வதை தாய் ஒரு போதும் கேட்டது கிடையாது, இதுவரையும் கேட்கவில்லை. இதுதான் தாய். அன்பார்ந்தவர்களே, இந்த தாயோடு நானும் நீங்களும் எப்படி நடந்து கொள்கிறோம்? தாயை கண்ணியப்படுத்துகிறோமா? தாயை இழிவுபடுத்துகிறோமா? தாயோடு எப்படி பேசுகிறோம்? கண்ணியம் கலந்த வார்த்தையில் பேசுகிறோமா அல்லது கணக்கில்லாமல் பேசுகிறோமா? வார்த்தை எப்படி இருக்கிறது, சொல் எப்படி இருக்கிறது, நடத்தை எப்படி இருக்கிறது? தாய் எந்த அந்தஸ்திருந்தாலும் பரவாயில்லை, தாய் ஆரம்ப காலத்துல படிக்கல, தாய்க்கு ஏதும் டிகிரி ஒன்றும் கிடையாது, தாய் டீச்சர் கிடையாது, முஅல்லிம் கிடையாது, முஅல்லிமா கிடையாது, தாய் பெரிய அந்தஸ்தொன்னும் கிடையாது. ஆனால் சாதாரணமானது, நான் படித்திருக்கிறேன், நான் அந்த தாயுடைய அரவணைப்பில் படித்து வளர்ந்தவன், இப்ப பெரிய ஆளாயிட்டேன், என்னுடைய வார்த்தை தாயோடு எப்படி இருக்குது? அன்பார்ந்த பெரியவர்களே, சோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நான் தாயோடு என்ன முறையில் நடந்து கொள்கிறேன்? ஒரு தடவை ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், மன் அஹக்கு பிஹுஸ்னி ஸுஹ்பதி? அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க, கால உம்முக், உன் தாயோடு தான் நீ சேர்ந்து நடக்க மிக தகுதியானவர், சேர்ந்து நடப்பதில் உபகாரம் செய்தில் மிக தகுதியவர் உன்னுடைய தாய். கேட்டாரு, பிறகு யார சூழல்ல, அதுக்கு பிறகு யாரு? கால உம்முக், உன் தாய் தான். அந்த சஹாபி மீண்டும் கேட்டார், யார சூழல், அதுக்கு பிறகு யாரு? கால சும்ம உம்முக், அதுக்கு பிறகு உம்மா தான். அதுக்கு பிறகு சஹாபிக்கு, அதுக்கு பிறகு யாருல்ல, யாரு? கால அபூக், அதுக்கு பிறகு உண்ட வாப்பா, உண்ட தந்தை. பல மக்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய சுக்ரில் நான்கில் மூன்று தாய்க்கு போக வேண்டும். சுமந்தால், பெற்றெடுத்தால், நம்மை வளர்த்து ஆளாக்கினால், அந்த மூன்றுக்குமாக நீ தாய்க்கு சுக்ரு செய். தாய்க்கு வழிபடு, தாய்க்கு பணிவிடை உபகாரம் செய், நாங்கள் தான் தகப்பன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்க்கு பணிவிடை செய்தவர்களை அல்லாஹ் உலகத்திலேயே உயர்த்திருக்கிறான். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு இடத்திலே ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். ஒரு சம்பவத்தை சொன்னாங்க, ஆயிஷா, நான் சொர்க்கத்தை கனவுல கண்டேன், கண்டேன், ஒரு மனிதர் ஓதி கொண்டிருக்கிறார். நானும் பார்த்தது, யார் மன்ஹாதா, யார் இது சொர்க்கத்தை ஓதி கொண்டிருக்கிறாரே? பாலு மலக்குமார்கள் சொன்னார்கள், அவர்கள் மக்களில் கண்ணியம் செலுத்துபவர்களில், உபகாரம் புரிவர்களில் மிக உன்னதமானவராக இருந்தார்கள். தாயோடு உபகாரம் புரிபவரில், தாய்க்கு கண்ணியம் பணிவிடை செய்பவரில் மிக உயர்ந்தவராக இருந்தார். அல்லாஹ் இதனை சங்கைப்படுத்தும் முகமாக நபியே அவரை சொர்க்கத்தில் தானே ஓதக்கூடியவராக காட்டிருக்கிறான். நபியவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சம்பவத்தை கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ், கண்ணியமான உலகத்தில் எவ்வளோ பேருக்கு உபகாரம் செய்யறோம். ஒரு நண்பர் வந்துட்டா, அவருக்கு உபகாரம் செய்யறது உள்ளம் துடிக்கிறது. எதற்காவது நண்பனுக்கு உபகாரம் செய்யலாம், ஆனால் தாய்க்கு என்ன உபகாரம் செய்கிறோம்? அதனை இறுதியாக நான் பேசுகிறேன். நாம் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும், அன்பார்ந்தவர்களே, இதை நாம் தாய்க்கு பணிவிடை செய்வதால் வரக்கூடிய சிறப்புகள் ஏராளம் ஏராளம். நான் சொன்ன ஹதீஸ் அஹ்மத் ஷரீ அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னி அஸப்து தம்பன் அஸீமன் ஃபஹல் லி தௌபா. யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெரிய பாவம் குற்றம் செய்திருக்கிறேன், எனக்கு பாவம் மன்னிப்பு இருக்கதா, எனக்கு தௌபா இருக்கதா? யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெரிய ஒரு குற்றம் செஞ்சிருக்கிறேன். ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் ஒரு கேள்வி, உனக்கு தாய் இருக்கிறாங்களா, உனக்கு உம்மா இருக்கிறாங்களா? சொன்னார் அந்த மனிதர், யா ரசூலல்லாஹ், எனக்கு தாய் கிடையாது, எனக்கு உம்மா கிடையாது, இறந்து விட்டாள். கேட்டாங்க நபி, உங்க உம்மாவுடைய சகோதரி இருக்கிறாளா? ஹல்லகமின் ஹாலா, உனக்கு தாயுடைய சகோதரி யாரும் இருக்கிறார்களா? சொன்னார், ஆம் யா ரசூலுல்லாஹ், எனக்கு தாயுடைய சகோதரி இருக்கிறாள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபபிர்ரஹா, உனக்கு தாய் இல்லல்லவா, தாயை கண்ணியப்படுத்துவது, தாயுடைய சகோதரிகளை போய் நீ கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு நீ பணிவிடை செய் என்று சொன்னார்கள். எதற்கு சொன்னார்கள்? ஒரு பாவத்துக்குரிய தௌபாவுடைய அடையாளம், நீ ஒரு தாய்க்கு பணிவிடை செய்வது, தாய் இல்லை என்றால் தாயுடைய சகோதரிகளுக்கு போய் பணிவிடை செய்வது. இந்த ஹதீஸ் திருமிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் இவ்வளவு கூலிகளை ஒரு தாய்க்கு பணிவிடை செய்வதில் வைத்திருக்கிறான். இதற்கு மாற்றம் பயங்கரம். அன்பார்ந்தவர்களே, யாரு தாய் பணிவிடை செய்யலையோ, யார் தாய கண்ணியப்படுத்தலையோ, இவர்களுக்கு இருக்கக்கூடிய வேதனை கடுமையானது. அல்லாஹ் இன்னை உங்களையும் பாதுகாத்தருவானா? நபியோர் சொன்னார்கள், மூன்று பேர் நரகத்தில் இருப்பார்கள். மூன்று பேர், மூன்று நரகத்தில் இருப்பார்கள். லா யுகல்லிமுல்லாஹ், அல்லாஹ் இவர்களோடு பேசவும் மாட்டான். அல் ஆஃபு லிவாலிதை, யார் பெற்ற தாய் தந்தைகளை நோவினை செய்கிறார்களோ, உள்ளத்தால் புண்படுத்துகிறார்களோ, உள்ளத்தை புண்படுத்துகிறார்களோ, நோவினை செய்கிறார்களோ, வேதனைப்படுத்துகிறார்களோ, சொல்லால், செயலால், வார்த்தையால், நடத்தையால், எதுவாக இருந்தாலும் சரி, யார் தாய் தந்தைகளை நோவினைப்பார்களோ, அல்லாஹ் இவர்களை, இவர்களுக்கு தங்குமிடம் இவர்கள் நரகம், சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். அல்லாஹ் இவர்களை பாதிக்கவும் மாட்டான். இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், மினல் கபாயர், மிகப்பெரிய பாவங்களில் உள்ளதுதான் தான் பெற்ற தாய் தகப்பனுக்கு அநியாயம் நோவினை செய்வது. கண்ணியமான அடிக்கணும் என்பது கட்டாயம் அல்ல. தாய் தந்தைக்கு நோவினை அடிக்கிற மாத்திரமா, அடிச்சா மாத்திரம்தான் நோவினையா? தாயுடைய மனது புண்பட நடந்து கொள்வது வார்த்தையால், நடத்தையால் அந்த தாயை கவனிக்காமல் இருப்பதை, அந்த தாயுடைய வயோதிபத்துடைய நேரத்தில் இயலாமையுடைய நேரத்தில் அவளை கவனிக்காதே இவர்களுடைய போக்கில் இருப்பதை அல்லாஹ் இதை குர்ஆனில் தனிப்பட்ட ஒரு ஆயத்தாக சொல்கிறான். உன்னிடத்தினுடைய தாயோ தகப்பனோமா அல்ல செப்பரேட்டாக தனித்தனியா சொல்கிறான், உண்ட தாயோ தகப்பனோ இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ வயதை அடைந்து முதிர்மை அடைந்தால் அந்த வயசு போன உம்மக்கு பலா தகுல்ல உமா உப் உப் என்ற வார்த்தையையும் சொல்லாதே. அன்பானவர் உப் என்றால் நம்மட வார்த்தை சீன்னு சொல்வதா, அதுக்கு கீழே என்னென்ன வார்த்தை இருக்கோ அதெல்லாம் உண்டு சேரும். நம்ம உமா வயசு போனா, நம்ம தா வயசு போனா இன்னும் அப்பா இதால கரைச்சல் சி இந்த மனுஷியால சொல்ல தாங்க முடியாது என்று பேசக்கூடாது. இவளால பெரும் கரைச்சலா போயிட்டு, இவளால பெரும் தொல்லையா போயிருக்குது, இவட மலசலம் கழிக்கிறது சுத்தமாக்குறதுக்கே நம்முடைய எண்ணம் சரி என்று சொல்லக்கூடியவர்கள் நம்மில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பாக்கியமாக கருத வேண்டும். பாரமல்ல தாயுடைய திருநீரை மலம் சலத்தை துப்புரவு செய்வதே உலகத்தில் உயர்ந்த ஒரு பாக்கியம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் கொடுப்பதும் கிடையாது. ஆள் போட்டு செய்கிறோம், நமக்கு நேரம் கிடையாது, அல்லது நமக்கு அருவறுப்பாக இருக்கிறது. நம்முடைய கழிவை யுத்தம் செய்த அந்த தாயுடைய அந்த தகப்பனுடைய மலம் சலத்தை துப்புரவு செய்வதே நமக்கு நம்முடைய மகளுக்கு மகன் மகன்களுக்கு பாரமாக இருக்கிறது, நாற்றமாக இருக்கிறது. சொல்றாங்க, அம்மோட மலத்துக்கு பக்கத்துல போயிடாது, எப்படி அப்பா கழுவுறது? அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். எத்துணை வருடம் இரவு கண் விழித்து நம்முடைய மலத்தையும் சலத்தையும் கழுவினால் அந்த தாய் நோயோடு இருக்கும் பொழுது, இயலாமல் இருக்கும் பொழுது அவளுக்கு ஏன் உதவி செய்ய முடியாது? அந்த தாய்க்கு உட்கார்ந்து எப்பயாவது உணவு ஊட்டி இருக்கிறோமா? தலையை தடாவி இருக்கிறோமா? தலையை முத்தம் கொடுத்திருக்கிறோமா? தாய்க்கு தண்ணீரை பருக கொடுக்கிறோமா? தாயிடத்தில் உட்கார்ந்து அன்பான வார்த்தைகளை பேசியிருக்கிறோமா? செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் செய்ய வேண்டும். இதனை செய்யாதவர்கள், இதில் பொடுப்போக்குள்ளவர்களும் இருக்கிறார்கள். தாயின் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு தாயோடு அன்பாக பேசிய உலகம். தாயிடம் போயிருக்கிறோமா? வளர்ந்துட்டோம், பிசினஸ் ஆயிட்டு, கல்யாணம் முடிச்சிருக்கிறோம், இப்ப பிஸி, நம்ம இருக்கிறோம் வேற ஊர்ல. ஆனா தாய்க்கு ஒரு கால் போட்டு பேசிருக்கிறோமா? தாயே சோமா இருக்கிறியா? நான் கடும் வேலையா இருக்கிறேன் தாயே, உன்னை வந்து பாக்குறேன் போன்ற ஆறுதல் வார்த்தைகளை தாய்க்கு நான் சொல்லியிருக்கிறேனா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தாயை நான் போய் சென்றிருக்கிறேன்? வருடமாகிறதா, மாதமாகிறதா? தாயோடு எவ்வளவு எனக்கும் தாய்க்கும் எவ்வளவு இஷ்டம், எவ்வளவு உறவு இருக்கிறது? அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, யோசிப்போம், சிந்திப்போம். அல்லாஹ் இந்த தாயுடைய துஆ இருக்கிறதே மிகப்பெரிய துஆ. எத்துணை பேர் தாயுடைய துஆவை சம்பாதித்திருக்கிறோம். தாயுடைய துஆவை பெற்றவர்கள் உலகத்தில் உயர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய யாரையும் வீணாக்கியது கிடையாது. தாயுடைய துஆவை பெற்றவர்கள், தகப்பனுடைய துஆவை பெற்றவர்கள் உலகத்தில் வீணான சரித்திரம் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் சிந்திப்போம், யோசிப்போம். தாய் தகப்பனுடைய விடயத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வகுல் லஹுமா கௌலன் கரீமா, வகுல் ஹுமா கௌலன் கரீமா, சங்கையான கண்ணியம் கலந்த வார்த்தையாக நீங்கள் தாய் தகப்பனோடு பேசுங்கள். கௌலன் கரீமா, உங்களோட வார்த்தையில கண்ணியம் இருக்கணும். தாயோடு பேசக்கூடிய நேரம் வார்த்தையில் கண்ணியம் கலந்திருக்கணும். வார்த்தையில் கண்ணியம் என்றால் செயலில் எவ்வளவு தூரம் நாம் தாய்க்கு கண்ணியப்படுத்த வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, வஃபிர் லஹுமா ஜனாஹ அஸ்ஸுல்லி வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ் நபியோருக்கு சொல்கிறான், நபியே இதை சொல்லுங்க, நபியே நீங்க தாய்க்கு பணிந்து பணிவிடை குனிந்து மில் ரொம்ப தாழ்த்தி கொண்டு பணிவிடை செய்யுங்கள். சொல்லுங்க, என்னுடைய தாய் தகப்பன் எப்படி என்ன சிறு வயதில் என்ன பாதுகாத்து வளர்த்தாலோ கவனித்தார்களோ அது போன்றையா அல்லா, அவர்களையும் கவனிப்பாயாக, அவர்களுக்கும் இரக்கம் செய்வாயாக. யா அந்த தாய் தகப்பனுக்கு ரெண்டு பேருக்கும் யா அல்லாஹ் நீ யா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக. கமா ரப்பையா நீ ஸகீரா. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு சொல்கிறான், வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலகத்தில் தாய் தந்தனோடு அழகாக நடந்து கொள்ளுங்கள். தாயத்துக்கு பின்னால் ஒரு சரித்திரம் இருக்கிறது. அஸ்மா பின்த் அபி பக்ர் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்தால், அஸ்மா பின்த் அபி பக்ர் ரழியல்லாஹு அன்ஹாவுடைய தாய் மதீனாவுக்கு வருகிறார்கள் மகளை சந்திப்பதற்காக வேண்டி. ஓஹிய முஷ்ரிகா சொல்கிறாள், கதிமத் உம்மி, என்னுடைய உம்மா, என்னுடைய தாய் என்ன சந்திக்கிறதுக்காக வேண்டி வந்தாள். இப்ப அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா சந்தேகம், என்ன சந்தேகம், உம்மா முஸ்லீம் அல்ல, நான் எப்படி அவளை வச்சு கொள்றது, நான் அவளோட எப்படி இருக்கிறது, நான் முஸ்லீம், அவ முஸ்லீம் அல்லாம இருக்கிறான். நபி வந்து பத்துவா கேட்டேன், யார் அசுமா, என் உம்மி, என் உம்மா வந்திருக்கிறா, ஒய்ய முஸ்லீக்கா, அவ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அப்ப ஆசில் உம்மி, எனக்கு உம்மாவோட சேர்ந்து நடக்கலுமா என்று அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா நபி வந்து ஒரு பத்துவா கேட்கிறா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தி உம்மகி, உன் உம்மாவோட சேர்ந்து நட, தாயோடு சேர்ந்து நட, அவ முஸ்லிமா இருக்கணும், இஸ்லாம் இல்லாம இருக்கணும், பிரச்சனை இல்ல, தாய் இஸ்லாமா முஸ்லிமா இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவளா இருந்தாலும் அவள் உன்னுடைய தாய், அவளுக்கு நீ சங்கை செய், அவளுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நீ செய். அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, கடைசியாக தாய் தந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறது. அவைகளில் ஒரு சிலதை முக்கியமானதை மாத்திரம் நான் சொல்கிறேன். நேரத்தின் சுருக்கத்தை கருதி, தாய் தந்தையுடைய உள்ளத்தை வெல்வர். காசு கொடுத்து தாயை சந்தோஷப்படுத்தலாம் என்று நாம் நினைக்க கூடாது. நம்ம வெளியூர்ல இருக்கிறோம், தாய்க்கு காசு பணம் அனுப்புறோம், தாய்க்கு சாமான அனுப்புறோம், பிறநாளைக்கு வந்து பார்த்துட்டு போறோம். இதுதான் தாய்க்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியம் அல்ல. முடியமானவரை ஒவ்வொரு நாளும் சந்திக்க முடியுமா? நாம் திருமணம் முடித்து தனி வீட்டில் குடித்து நாம் நடத்துகிறோம், பிரச்சனை இல்லை, பரவாயில்லை, மனைவி குழந்தைகளோடு வாழ்கிறோம், ஆனால் ஒவ்வொரு நாளும் தாயை சந்திக்க முடியுமா? சாத்தியம் உள்ளவர்கள் தாயிடம் போய் தாயை சந்தித்து அன்பான வார்த்தைகளை கதைத்து நாம் வர வேண்டும். முடியவில்லையா, வாரத்தில் ஒரு முறை நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. யாருக்கு இயலவில்லையோ, வெளியிடத்தில் இருக்கிறார்களோ, வெளியிடத்தில் தொழில் செய்கிறார்களோ, அப்படிப்பட்டவர் ஊருக்கு வரக்கூடிய சமயம் முதலாவது தாயை போய் சந்திக்க வேண்டும். தாயை போய் சந்தித்து தாயிடம் துஆ பெற்றோராக திரும்ப வேண்டும். ஒரு பயணம் செல்ல போகிறோமா, முதலாவது தாயிட்ட போங்க, அம்மா நான் பயணம் போறேன். அன்பார்ந்தவர்கள் ஒரு கவலையான ஒரு செய்தியும் சொல்ல வேண்டும். யாரும் கோபித்துக் கொள்ள கூடாது, யாரையும் குத்தி காட்டி பேசுவதல்ல. முழு இலங்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், நாங்க எல்லாரும் எவ்வளவு ஓபனிங் செரமனி செய்றோம், எவ்வளவு செலிபிரேஷன் கொண்டாடுகிறோம், கடுப்பன் எவ்வளவு ஓபன் நடக்குது, எல்லாருக்கும் கார்ட் கொடுக்கிறோம், எல்லோருக்கும் சொல்கிறோம். பெற்ற தாய் வீட்டில் இருக்கிறா, அவளுக்கு நாங்க கார்ட் கொடுக்கலையே, அவளுக்குள்ளயா கார்டை கொடுக்கணும், முதலாவது அவளுக்குள்ளயா முதல் இன்விடேஷன் அதுலயா கொடுக்கணும். அவளே ஒரு ஊருக்கும் கொடுத்திருக்கிறோம், கடை ஓபன், அது ஓபன், இது ஓபன், எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறோம். தான் பெற்ற தாய் கொடுத்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவாள், அந்த தாய்க்கு நான் கொடுக்கவில்லையே என்னுடைய இன்விடேஷன், தாய் எவ்வளவு சந்தோஷப்படுவாள். ஒரு கடை திறக்க போறமா, என்னுடைய குழந்தைய மதரசாவுக்கு போட போறேனா, என்னுடைய குழந்தைய ஒரு யூனிவர்சிட்டிக்கு போட போறேனா, என்னுடைய மகளுடைய மகனுடைய திருமணமா, தாய் இருப்பாள் என்றால் முதல் தாய்க்கு சொல்லணும், மா துஆ செய்யுங்கம்மா, நான் ஒரு வேலை ஆரம்பிச்சிருக்கிறேன், ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன், படிப்பு ஆரம்பிச்சிருக்கிறேன். குறிப்பாக ஓலைவள் எழுதக்கூடிய மாணவர்களே, இன்னும் பரீட்சைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த மாணவர்களே, தாயுடைய துவாவை பெற்றுக் கொள்ளுங்கள். தாயுடைய துவா அமல் இருக்கலாம், முன்சப்ல சொல்லலாம், தஹஜ்ஜு சொல்லலாம், எவ்வளவும் செய்யலாம், எவ்வளவு தான தர்மமும் கொடுக்கலாம், தாயுடைய துவா அவ்வளவு குருமதி. தாயிடம் போய் சொல்லுவோம்மா, இன்றைக்கு எக்ஸாம் இருக்குது, துவா செய்யுங்கம்மா, எக்ஸாம் எழுத போயிருக்கிறேன், எனக்காக துவா செய்யுங்கள் என்று தாயிடம் துவாவை பெற்று செல்ல வேண்டும். அன்பார்ந்தவர்களே, முன்னோர்கள் தாயிடம் இந்த துஆவை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய சரிதைகள் சரித்திரங்கள் ஏராளம் ஏராளம். தாயுடைய அன்பை வெல்வதே உள்ளத்தை விழுவதே. பொருளை கொடுத்து தாயை ஏமாற்றுவோ, பொருளை கொடுத்து தாயை சந்தோஷப்படுத்துவோ, கொடுக்க வேண்டும் செலவழிக்கவனும், ஆனா செலவழிக்கிறதுக்கு முன்னால தாயுடைய கல்வ உள்ளத்த வேணும். இரண்டாவது கண்ணியமானவர்களே, அந்த தாய்க்காவின் ஆச்சரியது, நோயாளிகளாக இருக்கிறார்கள், கஷ்டத்தோடு இருக்கிறார்கள், குடும்பத்தில் அஞ்சு புள்ள இருக்கும்டா, நாலு புள்ள நல்லா இருக்கிறாங்க, ஒரு புள்ள கஷ்டப்படுறாரு, அஞ்சு பேர் அஞ்சு குடும்பத்துக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க, தாய் தகப்பன் வீட்டுல சிரமத்தோடு இருக்கிறார்கள், யாராவது மகனோடு இருக்கிறார்கள், அவரவர் அவருடைய வேலையை பார்த்துக் கொண்டிருப்பதில்ல. அந்த தாயை போய் சந்தித்து அந்த தாயுடைய துஆவை பெற்றுக் கொள்ள வேண்டும். சிலவங்க நோயாளி வயசாளியா இருக்கிறாங்க, குழந்தை கிடைச்சா பார்க்க வர முடியாது, குழந்தை எடுத்துக்கொண்டு போய் தாயே எனக்கு கிடைச்ச குழந்தை துஆ செய்யுங்கள் என்று சொல்லணும். கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிலதை இழந்து விட்டோம், அதில் ஒன்றுதான் தாயுடைய துஆ. நாம் தாய்க்கு துஆ செய்ய மறந்துட்டோம், தாயும் நமக்கு துஆ செய்ய மறந்துட்டா உலகத்தில் ரெண்டும் உருவாக வேண்டும். நாம் தாய் தகப்பனுக்கு துஆ செய்யணும், தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு துஆ செய்யணும். யோசிங்க, எத்தனை வாப்பமார் என்ன பிள்ளைக்கு துஆ செய்ய யாவா, என்ன குழந்தையா நல்ல குழந்தையா ஆக்கிட்டா, எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம். நபிமார்கள் கேட்டார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எங்களுக்கு வரக்கூடிய குழந்தை பிச்சளத்தை ஸாலிஹீன்களாக தருவாயாக. நாம் கேட்கிறோமா, வாப்பா உம்மா பிள்ளைக்கு கேட்கணும், பிள்ளைகள் உம்மா வாப்பாக்கு கேட்கணும். எப்ப உம்மும் வாப்பாவும் மாறி மாறி கேட்பார்களோ உள்ளத்தில் ஒரு இணைப்பும் பிணைப்பும் உண்டாகும். கண்ணியமானவர்களே, முடியுமான வரை அவருடைய தேவைகளை அறிந்து அவட்ட, அம்மா உங்களுக்கு என்ன தேவை இருக்குது. நம்மிடம் சில பழக்கம் இருக்கு, நம்ம ஊர்ல இங்க இருக்கதோ அல்லாஹ் ஆலம், ஆனா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பொதுவா பெருநாள் வந்து ஒரு சீலை எடுத்துக்கொண்டு உம்மாக்கும் பாப்பாக்கும் ஒரு சாரம் எடுத்துக்கொண்டு வந்து இத்தனாளுக்கு செல்லாம் கொடுத்துட்டு போகக்கூடிய பழக்கம் நிறைய இருக்குது. அது உம்மா பாப்பாவுடைய அடையாளம் இல்ல, அது நம்முடைய கடையில வேலைச்சேரனுக்கும் கொடுக்கலாம். பெருநாள் வந்தா பெருநாள் விசி, பெருநாள் விசிக்கல, பெருநாள் பயணத்துல உமாக்கு சாரி வாப்புக்கு சாரம், இதுதான் நாம் வைத்திருக்க கூடிய 350 ரூபாய்க்கு உமாக்கு 500 ரூபாவுடைய பொறுமதியை கொடுத்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பெரியவர்களே, சோதரே, சிந்திப்போம். அல்லாஹ் தாயுடைய சுவனத்தில் சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான், அந்த சுவர்க்கத்தை தாயுடைய துஆவின் மூலம் அடைந்து கொள்வோம். ஒரு சஹாபி நபியிடத்தில் இருந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய தாய் தகப்பனுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன், உபகாரம் செய்ய விரும்புகிறேன், ஆனால் அவர்கள் உயிரோடு இல்லையா ரசூலல்லாஹ், கபரடியில் போய் சேர்ந்துட்டாங்க. நாங்களும் யோசிக்கிறோம், உம்மா அப்பா இல்லையே, சரி வாழ்ற காலத்துதான் செய்ய இல்ல, உம்மா மோ அப்பா மூத்தா போயிட்டாங்க, என்ன செய்யலாம். ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, ரசூலல்லாஹ் நான் என்ன செய்யறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ உன்னுடைய தாய்க்காக வேண்டி அஸ்ஸலாத்து அலைஹிமா, அவர்களுக்காக நீ துஆ செய், வல் இஸ்திக்ஃபார், அவர்களுக்காக நீ பாவம் மன்னிப்பு கேளு. அவர்கள் உலகத்தில் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்று விட்டுட்டு போனார்களோ அந்த விஷயங்களை பூர்த்தி செய். அந்த தாய் தகப்பனுடைய சகோதர சகோதரிகள் தோழர்களை நீ போய் சந்தித்து, தாயை சங்கை செய்வதற்காக வேண்டி அவர்களை நீ போய் சந்தி என்று சொன்னார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, யாருடைய தாய்மார்கள் பெற்றோர்கள் கபராளிகளாக இருக்கிறார்களோ, ஐவேளை தொழுகையிலும் துஆ கேட்போம், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இன்னொரு வார்த்தை பாடமாக்கிக் கொள்ளலாம், எல்லோருக்கும் கேட்கலாம், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. யா அல்லாஹ், என்னுடைய தாயும் தகப்பனுக்கும் என் உம்மா அப்பாக்கு யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயாக என்ற துஆவை ஐவேளை தொழுகையிலும் கேட்போம், எல்லா சந்தர்ப்பத்திலையும் கேட்போம். அந்த தாய்க்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளில் இதுவும் ஒன்று, பாவம் மன்னிப்பு கேட்போம். அல்லாஹு தஆலா தாயுடைய துஆவை பெற்ற நல்ல மக்களாக நம்மை ஆக்கியருவானாக. அன்பார்ந்தவர்களே, சுபாவுடைய சுருக்கத்தை சொல்கிறேன், அல்லாஹ் உலகத்தில் தந்த சிறந்த வாக்கியம் தாயுடைய பாக்கியம். தாயை கண்ணியப்படுத்துவவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். தாயுடைய வழி, தாயுடைய கட்டுப்பாட்டில், தாயுடைய ஹிஜ்மத்தில், பணிவிடையில் அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். அந்த தாயுடைய துஆவை பெற்று அந்த தாயுக்கு நாம் பணிவிடை செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மனைவர்களை மாற்றுவானாக. யா அல்லாஹ், நாம் தாய்க்கு குற்றங்கள் குறைகள் செய்திருந்தால் அவைகளை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நீ தண்டித்தால் நாம் தாங்க முடியாது. யா அல்லாஹ், நீ சர்வசக்தி படைத்தவன். யா அல்லாஹ், குற்றம் குறைகளை மன்னித்து நீ புரிந்து கொண்ட நிலைமையில் எங்களை உன் பக்கம் நீ அழைத்துக் கொள்வாயாக. வாஹு தஅவனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures, visit slhub.com.